During this week, we have been thinking of this verse, what the Lord requires from us.
இந்த வாரத்திலே தேவன் நம்மில் எது என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம்.
We must remember one thing before we go away.
நாம் இங்கிருந்து கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
That verse was found in the Old Testament.
இந்த வசனம் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது.
It is an old covenant verse. We must never forget that.
இது பழைய உடன்படிக்கையின் வசனம் என்பதை நாம் ஒரு காலம் மறக்க கூடாது.
That doesn't mean it's not true.
ஆகவே அது மெய்யல்ல என்று பொருள் அல்ல.
All the Old Testament law was godly.
பழைய உடன்படிக்கையிலே கொடுக்கப்பட்ட எல்லா பிரமாணங்களும் தேவ பக்தி உள்ளவைகள் தான்.
And even today, the Lord requires those three things from us.
இன்றைக்கும் கூட தேவன் இந்த மூன்று காரியங்களையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
But as I said yesterday, in the old covenant, they never told you how you can come to that life.
ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி வர வேண்டும் என்று பழைய உடன்படிக்கையில் சொல்லப்படவில்லை.
Here is a wonderful life that you should live, they said.
இப்படி ஒரு அருமை வாழ்வதற்கு அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று தான் சொன்னார்கள்.
How to come there?
ஆனால் அந்த வாழ்க்கைக்குள்ள எப்படி வருவது?
No answer in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் அதற்கு பதில் இல்லை.
Many of you, when you come to a conference, you listen to the wonderful life described and you say, yes, I want that.
அநேகர் நீங்கள் கான்பரன்ஸ் கூட்டங்களுக்கு வரும்பொழுது அருமையான வார்த்தைகளை கேட்கிறீர்கள். ஆம், எனக்கு இந்த வார்த்தை வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள்.
Then what is left out is, how do I come there?
இப்பொழுது என்ன தேவைப்படுகிறது என்றால் இந்த வாழ்க்கைக்குள்ள எப்படி வருவது?
And I feel our human way of thinking is always, what can I do for the Lord?
நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதாகவே நம்முடைய மனுஷீக மனதிலே நாம்
சிந்திக்கிறோம்.
நான் இப்பொழுது நாத்திகர்களையோ அல்லது தேவனற்ற ஜனங்களை குறித்தோ பேசவில்லை. தாங்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு காலம் நினைப்பதில்லை. எனக்காக நான் என்ன செய்ய முடியும்
என்றுதான்
இந்த உலகத்திலே காணப்படுகிற சகல மதங்களிலேயும் பொய்யான மதங்களிலே
they always think I must do something for God.
நான் தேவனுக்கு என்று ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்.
I must go to Velangani or Tirupati and do something, give some money, give some offering.
நான் வேளாங்கண்ணிக்கு போக வேண்டும் அல்லது திருப்பதிக்கு போக வேண்டும், அங்கு போய் காணிக்கை செலுத்த வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்.
Always this expectation is what does God require from you?
தேவன் எப்பொழுதும் முன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை எதிர்பார்ப்பாய் இருக்க வேண்டும்.
That is also in false religion.
அதுவும் பொய்யான மதங்களிலே காணப்படும்.
God requires something from you.
தேவன் உன்னிலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார்.
Even in Hinduism they say you must give money to the poor.
இந்து மதங்களிலேயும் பார்க்கிறோம், நீங்கள் தரித்திரருக்கு தான தர்மம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
In Islam they teach that.
இஸ்லாமிய மதத்திலேயும் இதே போதிக்கப்படுகிறது.
Give money to the poor.
ஏழைகள் எளியவர்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும்.
The Bible also teaches that.
வேதமும் அதை சொல்லிக் கொடுக்கிறது.
So but only in the New Testament we see what God has done for us.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் தேவன் நமக்கு என்று என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது.
These are like two sides of one coin.
இது ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல காணப்படுகிறது.
What I have to do for God.
நான் தேவனுக்கு என்று என்ன செய்ய வேண்டும்?
And what God has done for me.
தேவன் எனக்கு என்று என்ன செய்திருக்கிறார்?
So if I keep on thinking all my life about what I must do for God, what I must do for God, what I must do for God.
நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும், நான் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்படியே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால்
I'll get very discouraged.
நான் அதிகமாக சோர்ந்து போய் விடுவேன்.
And that's what happens to a lot of people.
அநேக ஜனங்களுக்கு இதுதான் நடக்கிறது.
Most of you are thinking a lot about what you must do for God.
உங்களில் அநேகர் நான் என்ன தேவனுக்கு செய்ய முடியும் என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
And I want to speak to all the elder brothers who are here also.
இங்க இருக்கிற எல்லா மூப்பர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
Please examine your preaching over not in one sermon but over a period of a year.
ஏதோ ஒரு பிரசங்கத்திலே அல்ல, ஒரு வருஷத்திலே நீங்கள் பிரசங்கித்த பிரசங்களை எண்ணி பாருங்கள்.
You know it's good to examine ourselves over a period of one year. What are the subjects I have spoken on in the last one year.
கடந்த ஒரு வருஷத்திலே நான் என்னென்ன தலைப்புகளின் கீழாக பிரசங்கமணினேன் என்று எண்ணி பார்ப்பது நல்லது.
And if you really want to be a disciplined person,
உண்மையாலுமே நீங்கள் ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும்
என்றால், as an elder brother,
ஒரு மூப்பனாக இருக்கிறவர்கள்,
when you come home from the meeting on Sunday,
ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலிருந்து வீட்டுக்கு வரும்பொழுது,
write down in a notebook,
ஒரு நோட்டு புத்தகத்திலே
தேதி, this is the subject I spoke on.
நான் பேசின தலைப்பு இதுதான்.
Only one line.
ஒரே ஒரு வரி போதும்.
Next Sunday,
அடுத்த வாரம்,
you write down date,
எழுதுங்கள், தேதி போடுங்கள்.
Sunday I spoke on this subject.
இந்த ஞாயிறு இந்த தலைப்பிலே பேசினேன்.
At the end of 52 Sundays,
52 ஞாயிறுகள் முடிந்த உடனே
you look through that,
நீங்கள் அதை பாருங்கள்,
and you'll get a good idea of the type of food you are giving to your children.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும்.
If you are a serious minded brother wanting to build up the flock, I would encourage you to do that.
நீங்கள் உங்களுடைய மந்தையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அந்த காரியத்திலே சீரியஸா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இதை செய்ய முடியா உற்சாகப்படுத்துகிறேன்.
And then you will discover at the end of one year that you are not giving them a balanced diet from the New Testament.
ஒரு வருஷத்தின் கடைசியிலே நீங்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிறதான நல்ல சமநிலையான ஒரு ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பதை உணர்வீர்கள்.
You know how a good mother feeds a child?
ஒரு நல்ல தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கிறாள்?
It's not always chocolate and ice cream.
எப்பொழுதுமே சாக்லேட்டும் ஐஸ் கிரீமும் கொடுப்பதில்லை.
And it's not just salt.
எப்பொழுதுமே உப்பாகவே கொடுப்பதில்லை.
Salt.
உப்பு, இந்த வாரம் உப்புதான்.
Salt.
உப்புதான்.
How can they eat salt?
உப்பை எப்படி சாப்பிட முடியும்?
But some preachers give salt. Salt is good, but not too much.
உப்பு நல்லது தான், சில பிரசங்கியார்கள் உப்பையே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு.
Or chilies.
அல்லது மிளகாய்.
Chili, chili.
மிளகாய், காரமான மிளகாய்.
Chili is good. It makes adds taste to the curry.
மிளகாய் நல்லது தான், பொரியலுக்கு கொஞ்சம் மிளகாய் போட்டா தான் அதுக்கு ருசி வரும்.
Keep on giving a plate of chilies every day to your flock.
ஆனால் உங்கள் மந்தைக்கு ஒரு தட்டு நிறைய மிளகாயே சாப்பிடுங்கள் என்று சொல்லி கொடுத்தால் என்ன நடக்கும்?
That's not food.
அது ஆகாரம் அல்ல.
You know how a good food, what all in is good food?
நல்ல ஆகாரம் எப்படி இருக்கிறது தெரியுமா?
Rice,
கொஞ்சம் அரிசி சாதம.
Vegetables, some sambar,
கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் சாம்பார்.
Maybe a papadam,
ஒரு அப்பளம்.
Little pickle,
கொஞ்சம் ஊறுகாய்.
Little salt,
கொஞ்சம் உப்பு வறுத்தல.
So there are different things like this which they will provide in a balanced diet.
ஆகவே இப்படி ஒரு ஆகாரம் என்று சொன்னால் பலவிதமான உணவுகளும் உணவு வகைகளும் கலந்து சமநிலையான ஒரு உணவு கொடுக்கப்படும்.
சாக்லேட் ஒரு பிளான்டன் ஒரு ஃப்ரூட்.
சில சமயத்திலே சாப்பாட்டை முடித்த உடனே ஒரு வாழைப்பழம் அல்லது ஒரு ஸ்வீட் அல்லது ஏதாவது ஒரு பழம்.
அண்ட் தென் தட் இஸ் ஹவ் அ மதர் ஃபீட்ஸ் தி சில்ட்ரன்.
இப்படித்தான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாள்.
In the New Testament we are told of many things God has done for us.
புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கென்று செய்த பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
And many things we have to do for God.
நாம் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது.
That is like two legs.
அது இரண்டு கால்களைப் போல.
See, if I had only one leg, it would be very difficult to walk, stand, everything.
எனக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்கும் அப்படின இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ கஷ்டம்.
Or even if one leg is weak.
அல்லது ரெண்டு காலில ஒரு கால் ரொம்ப பலவீனமா இருக்கு.
So we have two legs.
ஆகவே நமக்கு இரண்டு கால்கள் இருக்கிறது.
One is what God has done for us, and the other is what we have to do for God.
ஒன்று தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஒன்று நாம் என்ன தேவனுக்கு செய்ய வேண்டும்.
And if you examine the preaching over the last one year,
கடந்த ஒரு வருடத்திலே நீங்கள் செய்த பிரசங்களை நீங்கள் சோதித்து பார்க்கும் பொழுது,
I think many of you may find, elder brothers, that you have preached much more on this leg, what we must do for God.
நீங்கள் பார்ப்பது என்னவென்றால், நாம் தேவருக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அந்த ஒரு காலை குறித்தே பிரசங்கித்திருந்திருப்பீர்கள்.
That's good.
நல்லதுதான்.
But that's only one leg.
ஆனால் அது ஒரு கால் தானே.
And if you have spent 5 years strengthening this one side of your body,
5 வருஷத்தை இந்த சரீரத்தின் ஒரு பக்கத்தையே வலுப்படுத்திக் கொண்டே இருந்திருப்பீர்கள். ஆனால்
And the other side is weak.
இன்னொரு பகுதி அது பலவீனமாக இருக்கிறது.
Have you seen these pictures outside gyms of people with muscles and all, everywhere there are so many muscles?
நீங்கள் உடல் அழகன் நீங்கள் பார்த்திருக்கலாம், நல்ல தசையெல்லாம் அப்படியே வெளியே வந்து அப்படியே பயங்கரமாக நிற்பான் பார்த்திருக்கிறீங்களா?
But supposing that picture only one side is muscles and the other side is all skinny with bones.
அந்த படத்திலே ஒரு சைடு நல்ல வலுவான தசையெல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார், அடுத்த எலும்பும் தோலுமா இருக்கிறதா இருந்தால் எப்படி இருக்கும்?
You will give him some advice.
நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுவீர்கள்.
Brother, you have done a very good job on the right side of your body.
சகோதரனே, உங்க சரீரத்தின் வலது பக்கத்துல நல்ல உடற்பயிற்சி எல்லாம் செய்து உடலை கட்டுமானமாக வைத்திருக்கிறீர்கள்.
I don't have muscles like you, but I can give you some advice.
உங்களை போல எனக்கு தசைகள் எல்லாம் கிடையாது, ஆனா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம்.
I think next one year you should develop this side of the body.
அடுத்த ஒரு வருஷம் சரீரத்தின் இந்த பக்கத்தையும் கொஞ்சம் கருத்து எடுத்து நீங்க பயிற்சி கொடுங்கள்.
So same thing I say to the elders and those who preach.
அதே காரியத்தை தான் நான் மூப்பர்களுக்கும் பிரசங்கிக்கிறவர்களுக்கும் சொல்கிறேன்.
You preach so much on what people should do for God.
தேவனுக்கென்று ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதிகமாய் பிரசங்கித்து இருக்கிறீர்கள்.
They must deny themselves, they must help others, they must Stop doing this and start doing this and all these things. Very good.
அவர்கள் தங்களை வெறுக்க வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் பிரசங்கித்திருக்கிறேன். நல்லதுதான்.
Now let's develop the other side for a few weeks.
இப்பொழுது ஒரு சில வாரங்கள் நாம் மறுபக்கத்தை எடுத்துக்கொள்வோம், அதற்கு பயிற்சி கொடுப்போம்.
Tell your people what God has done for them in Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லுங்கள்.
And I'll tell you something.
நான் உண்டை சொல்கிறேன்.
It is more difficult to preach on that than to preach on what people should do.
ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிரசங்கிப்பது எளிது, ஆனால் தேவன் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதை பிரசங்கிப்பது கடினம்.
Because that is it, how it is in false religions.
ஏனென்றால் பொய்யான மதங்களிலே இப்படித்தான் இருக்கிறது.
In false religions there God has done nothing for them.
பொய்யான மதங்களிலே தேவன் அவர்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை.
That one side of the body is zero.
ஒரு சரீரத்தின் ஒரு பக்கம் பூஜ்யமாக இருக்கிறது.
Everything they are told what they must do for God.
அவர்கள் தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்.
You read any teaching of any religion.
எந்த ஒரு மதமா இருந்தாலும் அதனுடைய போதனையை கேட்டு பாருங்கள்.
What has their God done for them?
அவருடைய கடவுள் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்?
Nothing.
ஒன்றுமில்லை.
They have to keep on doing something for God all their life.
வாழ்க்கை முழுதும் இவர்களாகவே கடவுளுக்கென்று ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
And some Christian teaching is also like that.
சில கிறிஸ்தவ போதனைகளும் இப்படி தான் இருக்கிறது.
You must do this and you must do this and you must do this.
நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும்.
I am not saying that's wrong.
அது தவறு என்று சொல்லவில்லை.
I'm saying that is one side.
அது ஒரு பக்கம் தான் என்று சொல்கிறேன்.
Now today I find among some charismatics in Christianity.
இன்றைக்கு சில கரிஸ்மேடிக் கிறிஸ்தவத்திலே பார்த்திருக்கிறது என்னவென்றால்,
they have started emphasizing the other side.
அவர்கள் மற்ற பகுதியை இப்பொழுது வலியுறுத்தி கூற ஆரம்பித்திருக்கிறார்கள்.
God has done what God has done, what God has done, and this side is becoming strong.
தேவன் என்ன செய்தார், நமக்கு தேவன் என்ன செய்தார் என்று சொல்லியே பேசிக்கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு இந்த பக்கம் வலுவாக மாறிவிட்டது.
This side is weak. They never talk about what you got to do for God.
நீங்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுவதிலே இந்த பகுதி வீக் பலவீனமாகி விட்டது.
When they talk about what you got to do for God, they only say you must give your tithe to the pastor. That's all.
நீங்கள் தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்கிற போதனை வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாஸ்டருக்கு போய் தசமபாகம் கொடுங்கள் என்று சொல்லி அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள்.
That's all. Every time we give some money, give some money, give some money.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒன்றுமில்லை, ஒரே காரியம் தான், தசமாவும் கொடுத்துட்டு போய்விடுங்கள்.
That is what they say in Velangani and that's what they say in Tirupati also.
வேளாங்கண்ணிலேயும் அப்படித்தான் சொல்கிறார்கள், திருப்பதியிலேயும் அப்படித்தான் சொல்கிறார்கள்.
That is what they say in a lot of Christian television programs today.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலேயும் அதைத்தான் சொல்கிறார்கள்.
That is because they haven't read the New Testament.
அது ஏனென்றால் அவர்கள் புதிய ஏற்பாட்டை ஒழுங்காக வாசிக்கவில்லை.
New Testament doesn't say give your money to God, give your money to God, give your money to God. Doesn't even say that once.
புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் தேவனுக்கென்று பணத்தை கொடுங்கள், பணத்தை கொடுங்கள் சொல்லுவதும் இல்லை, ஒரு முறை கூட சொல்லுவது கிடையாது.
That's why you never heard me preaching that for 30 years.
ஆகவே தான் நான் 30 ஆண்டுகளாக அதை நான் பேசாமல் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
I said give your body.
நான் சொல்கிறேன், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு
ஒப்புக்கொடுங்கள்.
உங்கள் கண்களை கொடுங்கள்.
Give your tongue.
உங்கள் நாவை கொடுங்கள்.
Give your hands.
உங்கள் கரங்களை கொடுங்கள்.
That's more important.
அது மிக முக்கியம்.
That's what you heard me say.
இதைத்தான் நான் பிரசங்கிப்பதை நீங்கள்
கேட்டிருப்பீர்கள்.
இதைத்தான் புதிய ஏற்பாடு.
All of that is based on what God has done for us.
அவைகள் எல்லாமே தேவன் நமக்கென்று என்ன செய்தார் என்பதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது.
So when we think of this verse, what does God require from you?
ஆகவே தேவன் உன்னிலே என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் சிந்திக்கும்போது,
we have thought about it the whole last few days.
கடந்த ஒரு சில நாட்களாக இதை குறித்தே நாம் சிந்தித்தோம்.
You will go away discouraged if you don't understand what God has done for you.
ஆனால் தேவன் உங்களுக்கென்று என்ன செய்தார் என்பதை நீங்கள் கேட்காமல் போனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சோர்வடைந்து
போவீர்கள். And what God will do for you in the days to come.
வரக்கூடிய நாட்களிலே தேவன் உங்களுக்காக என்ன செய்வார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
See, the psalmist says in Psalm 116.
சங்கீதக்காரன் 116 ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான்.
Psalm 116.
சங்கீதம் 116.
The same question.
அதே கேள்வி.
Verse 12. What shall I give to God for all his benefits towards me?
சங்கீதம் 116:12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன்.
The Lord has done many benefits towards us.
தேவன் நம் அனைவருக்கு இவ்வளவு உபகாரங்களை நன்மைகளை செய்திருக்கிறார்.
He says that in an earlier psalm, in Psalm 103.
103 சங்கீதத்திலேயும் வாசிக்கிறோம்.
He says in verse 2, O my soul, don't forget all the benefits that the Lord has done for you.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
He has forgiven your sins.
அவன் பாவங்களை மன்னித்திருக்கிறார்.
He has healed your diseases.
உன் வியாதியை குணமாக்கி இருக்கிறார்.
He has redeemed your life from the pit.
உன் உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார்.
He has crowned you with loving kindness and compassion.
கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டிருக்கிறார்.
He has satisfied your ears with good things.
நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார்.
And so many things he has done.
நிறைய காரியங்களை செய்திருக்கிறார்.
Okay, now what shall I render to the Lord?
இப்பொழுது கர்த்தருக்கு நான் என்ன செலுத்துவேன்?
Psalm 116.
சங்கீதம் 116.
In view of all these things the Lord has done for me.
கர்த்தர் இந்த எல்லா உபகாரங்களையும் எனக்கு செய்திருக்கிறார்.
What shall I give to the Lord?
அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்?
What does he say in the next verse?
அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்?
I have nothing to give.
எனக்கு கொடுப்பது ஒன்றுமில்லை.
I shall just take the cup of salvation which he gives me.
அவர் எனக்கு கொடுக்கக்கூடியதான ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன்.
So even when I think of what I have to give to the Lord, I have to only take.
நான் தேவனுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று எண்ணினாலும் கூட நான் அதை எடுத்துக்கொள்ள தான் போகிறேன்.
You know, David, before he died,
தாவீதை மரிப்பதற்கு முன்பதாக.
You can read it sometime in 1 Chronicles chapter 28 and 29.
ஒன்று நாளாகமும் 28 29 வசனங்களிலே நீங்கள் சில சமயத்தில் வாசிக்கலாம்.
He collected a lot of gold and silver and so many things to give to his son Solomon to build the temple.
தன்னுடைய மகன் குமாரன் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்படியாக அவனுக்காக நிறைய வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தையும் நிறைய சேர்த்து வைத்திருந்தான்.
So much the whole needs of the temple David provided.
அந்த தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான சகல காரியங்களையும் தாவீது ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டான்.
And he says finally in 1 Chronicles 29.
கடைசியாக சொல்கிறார் ஒன்று நாளாகம் 29 அதிகாரம் பக்கம் 542 பழைய
ஏற்பாட்டில்
14 வசனம்.
Who am I and who are my people that we should be able to offer as generously at this? Because all things come from your hand and from your hand we have given you.
ஒன்று நாளாகமும் 29 அதிகாரம் 14 வசனம் பக்கம் 542. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம்.
Where did I get this gold from?
இந்த பொன் எங்க இருந்து வந்தது?
You gave it to me.
நீங்க தான் எங்க கொடுத்தீர்கள். இப்போ நாங்களே உமக்கு திரும்பி கொடுக்கிறோம்.
What can I give to the Lord?
தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்?
I can only give what he has given me.
அவர் எனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் நான் திரும்பி கொடுக்க முடியும்.
He says again in verse 16.
16 வசனத்தில் மீண்டும் சொல்றார்.
All this abundance we have provided to build your house, it is actually yours. From your hand you gave it, now it is yours.
ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சகோதரித்திருந்த இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது.
We must recognize that.
இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
There is nothing we can give to God.
நாம் தேவனுக்கென்று கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை.
He wants the love of our heart.
அவர் நம்முடைய இருதயத்தின் ஸ்நேகத்தை, அன்பை எதிர்பார்க்கிறார்.
He wants us to be merciful to one another.
ஒருவருக்கு ஒருவர் தயவா இரக்கமா இருக்கும்படியாய் விரும்புகிறார்.
He wants us to stop going around speaking evil about other people.
மற்ற ஜனங்களை குறித்து தீமையாய் பேசுவதை நிறுத்த விரும்புகிறார்.
Forgive them.
மன்னியுங்கள்.
God has forgiven you so much.
தேவன் உங்களை எவ்வளவோ மன்னித்திருக்கிறார்.
Why can't you forgive your husband?
ஏன் நீங்கள் உங்கள் புருஷனை மன்னிக்க முடியவில்லை?
Why can't you forgive your wife?
ஏன் உன்னுடைய மனைவியுக்கு மன்னிக்க முடியவில்லை?
Why can't you forgive that brother who has done something wrong?
உங்களுக்கு தீமை செய்த அந்த சகோதரனை ஏன் மன்னிக்க முடியவில்லை?
God can take away your breath in a moment.
ஒரு கணப்பொழுதிலே உங்களுடைய சுவாசத்தை தேவனால் எடுத்து போட முடியும்.
Die in an accident on the road in a moment.
ஒரு கணத்திலே சாலை விபத்திலே மரித்து போய்விட முடியும்.
And if you die like that,
மன்னிக்காமல் அப்படியே நீ மரிப்பாயானால்,
without forgiving your brother,
உன்னுடைய சகோதரனை மன்னிக்காமல் நீ மரிப்பாயானால்,
you will go to hell even if you sat in this assembly for 30 years.
30 ஆண்டுகளாக இந்த சபையிலே நீ உட்கார்ந்திருந்தாலும் சரி, நீ நரகத்துக்கு தான் போவாய்.
So forgive people.
ஆகவே ஜனங்களை மன்னியுங்கள்.
Don't wait till you have an accident.
ஒரு விபத்து நடக்கும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம்.
Don't wait like all these unbelievers in that death bed. They say, okay, please call my relatives, please call so and so my neighbors and all. I want to forgive everybody.
அவிசுவாசிகளைப் போல மரண படுக்கையில் படுத்துக்கொண்டு இவரை கூப்பிடுங்க, மச்சானை கூப்பிடுங்க, மாமாவை கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி அவளை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம்.
What does God want?
தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்?
What he has given you,
avar ungalku enna kodutharo adai than nedirpaar.
What did he give you?
Avar ungalku enna thai kodutha?
Forgiveness.
Mannippai kodutha.
For crores of sins,
kodikkanakana paavangalai mannithirukkar.
Can't you forgive 2 or 3 sins somebody did?
Yaro ungalku seidha 2-3 paavangalai mannikka mudiyada?
God says just give that person what I gave you.
Naan ungalku enna koduthano adai nee avanukku kodu endru solugiraar aandavar.
Freely you receive, freely give.
Ilavasamai petrirgal, ilavasamai kodungal.
And so the psalmist says, what can I give to the Lord?
தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்?
I've got to just take from him what he gives me.
அவர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதையே நான் திரும்ப செலுத்துவேன் என்று சொல்கிறார்.
It's like if a little child comes to his daddy one day.
ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாட்ட வருது.
Say 5-6 year old child.
5-6 வயசு பையன்.
Daddy, I want something from you.
அப்பா, எனக்கு
please promise me that you'll give it.
எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒன்னு வேணும். அது கண்டிப்பா தருவேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கப்பான்னு
கேக்குறான். Daddy says okay.
சரி தரம்பான்னு சொல்றாரு.
I want 10 rupees.
எனக்கு 10 ரூபாய் தாங்க.
Okay, I promise to give it. Here is 10 rupees.
எப்படியோ நான் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டேன். சரி இந்தாப்பா 10 ரூபாய்.
What do you want to do with it?
இந்த 10 ரூபாய் வச்சு என்ன செய்ய போறப்பா?
I'm not going to tell you. That is my business.
நான் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய காரியம்.
The next morning,
அடுத்த நாள் காலையில,
is daddy's birthday.
உங்க அப்பாவுக்கு பிறந்தநாள்.
And this little child had gone to the market the previous day and bought some gift for the daddy.
அங்க முன்னால அப்பாவுக்கு பிறந்த நாள் அதுக்கு gift வாங்கணும்னு சொல்லி
worth 10 rupees
கடைக்கு போய் 10 ரூபாய் பெருமானமுள்ள ஒரு நல்ல
without telling anybody
யாருக்கும் அந்த குழந்தை சொல்லல போய் ஒரு gift வாங்கிட்டு வரான்.
Wrapped it up nicely
அழகாக பேப்பர்லயே அதை போட்டு பேக் பண்ணுகிறான்.
Early in the morning
விடியகாலம்
he goes to his father and says happy birthday daddy here is a gift for you
அப்பா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்று பிறந்தநாள் வெகுமதி இந்தாருங்கள் என்று சொல்லி கொடுக்கிறான்
I believe every father will weep when he sees that
இதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தகப்பனும் கண்ணீர் விடுவார் ஆனந்த கண்ணீர் விடுவார்
that this child loved me so much
இந்த குழந்தை என்னை அதிகமாக நேசிக்கிறது
he could have gone and bought sweets or chocolates with that 10 rupees
அந்த 10 ரூபாய் வைத்து அந்த பையன் ஒரு சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டிருந்திருக்கலாம்
he didn't tell me he made a surprise for me
என்கிட்டயே சொல்லாம திடீர்னு ஒரு அதிர்ச்சியாக இன்ப அதிர்ச்சியாக இதை கொடுக்கிறானே
and he's given this to me
அது எனக்கு கொடுத்திருக்கிறான்
You know, I have some birthday cards that my boys wrote to me when they were very little.
என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகளை அனுப்பி இருக்காங்க எழுதி கொடுத்திருக்காங்க.
All the letters are all crooked and all that.
எழுத்து பாத்தீங்கன்னா கோணலுமா கோழி கிறுக்குனது மாதிரி இருக்கும்.
But I still keep it today.
ஆனாலும் நான் இன்றைக்கு அதை பொக்கிஷந்தி போல பாதுகாத்து வைத்திருக்கிறேன்.
It's much better than all the beautiful cards they send me today.
இன்றைக்கு எனக்கு அவர்கள் அனுப்புகிற நல்ல விலையுற்ற பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகளை காட்டிலும் அது எனக்கு பொக்கிஷமா இருக்கிறது.
You know God appreciates the little that you do for him.
நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற அந்த சிறிய காரியத்தை அவர் பாராட்டுகிறார்.
It may not be perfect.
அது பூரணமா இல்லாம இருக்கலாம்.
Like that birthday card I got from my son all crooked writing.
என்ன சின்ன பையன் கோணல் மாணலமா எழுதி பிறந்தநாள் வாழ்த்து அட்டையை கொடுத்தது போல.
But what can we give to God?
நாம் தேவனுக்கு என்னத்தை செலுத்துவோம்?
What can that child give to his father?
அந்த சின்ன குழந்தை பையன் அவங்க அப்பாவுக்கு என்ன
தான் கொடுப்பான்
அப்பாட்ட இருந்து 10 ரூபாய் வாங்கி அப்பாட்டே திரும்பி கொடுக்கறான்
that's all we can also do
அதைத்தான் நாமும் செய்ய முடியும்
god give you a body
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார்
he gave you eyes
உங்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறார்
lord i give my eyes back to you
ஆண்டவரே என் கண்களை மீண்டும் உமக்கு கொடுக்கிறேன்
i used it for the devil so many years
எத்தனை ஆண்டுகளாக பிசாசுக்காக பயன்படுத்தினேன்
now i give it to you
இப்போது உமக்கென்று தருகிறேன்
he gave you a tongue
நாவை கொடுத்திருக்கிறார்
Lord I use this tongue for the do the devil's work so many years
ஆண்டவரே எத்தனையோ வருடங்களாக பிசாசின் வேலையை செய்வதற்கு இந்த நாவை கொடுத்திருக்கிறேன் இப்பொழுது இந்த நாவை உமக்கு கொடுக்கிறேன்
What can you give which God did not give you first
உனக்கு தேவன் முந்தி கொடுக்காத எந்த ஒரு காரியத்தை நீ தேவனுக்கு திரும்ப கொடுக்க போகிறாய்
You give money to God where did you get that money from
நீ தேவனுக்கு பணத்தை கொடுக்கிற இந்த பணம் உனக்கு எங்கிருந்து வந்தது
You say I worked hard and I earned it
நான் கடினமாய் உழைத்து சம்பாதித்த பணம் என்று சொல்கிறாய்
Who gave you the health to go to work every day
ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவதற்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது யார்
Who gave you the intelligence to get that earn that money
இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு உனக்கு புத்தியை கொடுத்தது யார்
You could have been paralyzed like a vegetable lying at home like so many people are sick today
இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு காய்கறியை போல காய்கறி கொட்டி கிடக்கிறதை போல இன்றைக்கு அவர்கள் வாதம் வந்து கிடக்கிறார்கள்
You could have been like that.
நீயும் அப்படி இருந்திருக்க முடியும்.
You would not have earned anything.
அப்படி இருந்தால் உன்னாலே ஒன்றையும் சம்பாதித்திருக்க முடியாது.
We need to recognize everything we have is a gift of God.
நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய வெகுமதி.
What can I give to him? Only what he gives me.
அவருக்கு நான் என்னத்தை கொடுக்க முடியும்? அவர் எனக்கு கொடுத்ததை தான் கொடுக்க முடியும்.
God has done many wonderful things for us.
தேவன் நமக்கென்று அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார்
The first thing he has done for us is he has forgiven our sins.
அவர் நமக்கு செய்த முதல் காரியம் நம்முடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார்.
You know in Romans it says in chapter 3
ரோமர் 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்
last part of verse 25
25 ஆம் வசனத்தின் கடைசி பகுதி
Romans 3:25
ரோமர் 3:25 கடைசி
last part in the forbearance of God he passed over all the sins previously committed.
நாம் இதுவரை 25 வசனத்திலே பார்க்கிறோம் கடந்த காலத்தில் முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டு அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார்
All the past sins we committed
முற்காலத்திலே நாம் செய்த சகல பாவங்களையும் அவர்
forgiven
மன்னித்திருக்கிறார்
In Colossians 2 it is described in another way this forgiveness
இந்த மன்னிப்பை கொலோசியர் 2 அதிகாரத்திலே வேறு ஒரு விதமாக விவரிக்கிறார்
In Colossians 2
கொலோசியர் 2 அதிகாரம்
This forgiveness is called in verse 14 cancelling out the certificate of debt
நமக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய கட்டளைகளை அவர் குலைத்து போட்டார் கையெழுத்து எல்லாம் குலைத்து போட்டார்
certificate of debt
மரண ஆக்கினியை அவர் குலைத்து போட்டார் என்று பார்க்கிறோம்
debt d e b t the certificate of debt
நமக்கு இருந்ததான கடன் பத்திரத்தை
Must be somewhere there. No. Okay. It says here in verse 13. You see from verse 13.
ஆங்கிலத்திலே கடன் பத்திரத்தை குலைத்து போட்டார் என்று பார்க்கிறோம்.
Read from verse 13.
13 வசனத்திலிருந்து பார்ப்போம். உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து
That certificate.
இந்த கையெழுத்து என்று சொன்னதான் பத்திரம்.
It's a certificate of debt.
கடன் பத்திரம்.
Please read further.
குலைத்து அதை நடுவிலராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணியடித்து.
There was a certificate of debt. You owe God so much.
தேவனுக்கு நீங்கள் இவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிற ஒரு கடன் பத்திரம்.
He cancelled it.
அந்த கடன் பத்திரத்தை அவர் கிழித்து போட்டார்.
You know, you have signed a debt. I owe you so much money.
நான் இன்னாருக்கு இவ்வளவு பணம் கடன்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பத்திரத்தில் எழுதி நீங்கள் கையெழுத்து
போட்டிருக்கிறீர்கள்.
அவர் அதை கிழித்து போட்டார்.
Supposing you are in debt to somebody for 100 crore rupees.
யாரோ ஒருவருக்கு நீங்கள் 100 கோடி ரூபாய் கடன்பட்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Not 100 rupees.
100 ரூபாய் இல்ல,
100 crores.
100 கோடி ரூபாய்.
Your signature is there. I owe you 100 crores.
நான் உங்களுக்கு 100 கோடி ரூபாயை கடனாக பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நீங்களே கடன் பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறீர்கள்.
He has got every right to lock you up in jail for not paying it.
அந்த பணத்தை திரும்பி செலுத்தாதபடினாலே உங்களை சிறைச்சாலையிலே போட்டு அடைப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது.
And supposing one day,
ஒரு நாளிலே,
he says all that debt is forgiven. Here I have torn up that address.
அந்த உடைய கடனை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், இந்த கடன் பத்திரத்தை நான் இங்கே கிழித்து போடுறேன் சொல்லி அவன் கிழித்து போடுகிறான்.
Wouldn't that be wonderful?
அது அற்புதமாய் இருக்காதா?
You will be so happy, you'll be jumping on the road as you go home.
நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது சந்தோஷத்தோடு கூட குதித்து கொண்டு துள்ளி ஆடிக்கொண்டு போவீர்கள்.
That is forgiveness.
அதுதான் மன்னிப்பு.
Forgiveness is the cancelling of the debt.
மன்னிப்பு என்பது நம்முடைய கடன் பத்திரமானது கிழிக்கப்படுகிறது.
We should be happy.
நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும்.
I can't understand how anybody's face can be long and discouraged when 100 crore debt has been canceled.
100 கோடி ரூபாய் கடனானது நீக்கப்படும் பொழுது, மன்னிக்கப்படும் பொழுது எப்படி ஒருவன் துக்கமுகமுள்ளவனாக இருக்க முடியும்?
How can you ever be unhappy?
எப்படி சந்தோஷமற்றவனாக இருக்க முடியும்?
How can a Christian be unhappy if he has understood how much God has forgiven him?
தேவன் இந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டால் எப்படி ஒரு கிறிஸ்தவனால் துக்கமாக இருக்க முடியும்?
How can you come to a meeting with a long face?
கூட்டத்துக்கு எப்படி ஒரு நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டு துக்கமாய் வர முடியும்?
Then you are not sure whether the certificate has been forgiven, cancelled or not.
அப்படி நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த கடன் பத்திரம் கிழிக்கப்பட்டாயிற்றா இல்லையா என்று உங்களுக்கு நிச்சயம் இல்லை என்று தான் அர்த்தம்.
Do you really believe that Jesus, when he died on the cross, cancelled that debt?
இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது அந்த கடன் பத்திரத்தை நீக்கி விட்டார் என்று உண்மையாலுமே நம்புகிறீர்களா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
Don't just say yes. Let me see some happy faces that say yes.
ஆமாம் என்று சொல்ல வேண்டாம், சந்தோஷத்தோடு ஆமாம் என்று துள்ளி சொல்லுவோம்.
That's right. You were 100 crores in debt and it's all gone.
100 கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருந்தது, அதெல்லாம் நீக்கப்பட்டு விட்டது.
Boy, that makes me very happy.
அது என்னை மிகுந்த சந்தோஷமுள்ளவனாய் மாற்றுகிறது.
But in the New Testament,
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே,
that's not all. I'm just telling you what all God is doing for you.
தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது சொன்னதோடு கூட முடிந்து விடவில்லை.
We're not thinking now what we have to do for God.
இப்பொழுது நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கவில்லை.
We're now building up the other side of the body.
நாம் இப்பொழுது சரீரத்தின் இன்னொரு பக்கத்தை நாம் இப்பொழுது கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம்.
Very weak.
அது பலவீனமாக இருக்கிறது.
What has God done for us?
தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்?
First of all, he has forgiven this 100 crores debt.
முதலாவதாக இந்த 100 கோடி ரூபாய் கடனை நமக்கு மன்னித்திருக்கிறார்.
All our sins are gone.
நம்முடைய எல்லா பாவங்களும் நீங்கி விட்டது.
You search it also, you can't find the sins I committed.
நீங்கள் தேடி போனா பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் செய்த பாவங்கள் கிடைப்பதில்லை.
You will not be able to find the sins I committed because all cleansed in the blood of Jesus Christ.
அவைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டபடியாலே அதை நீங்கள் மீண்டுமாய் கண்டுபிடிக்க முடியாது.
Second thing the Bible says.
வேதம் சொல்லுகிற இரண்டாவது காரியம்
is that Jesus Christ has justified us. We are justified. Romans 5 verse 1.
ரோமர் 5 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால்.
Can you tell me what is the meaning of being justified?
நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய அர்த்தம் நீங்கள் சொல்ல முடியுமா?
Now a lot of people think that being justified is the same as being forgiven.
நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நீதிமானாக்கப்படுவதும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் ஒன்றுதான். இல்லை,
if it is the same thing, God would have used the same word again. You are forgiven.
இரண்டுமே ஒன்று என்று சொன்னால் மீண்டுமா இந்த இடத்திலேயும் நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள் என்று தான் அதே வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்.
See what it says in Romans 4:25.
ரோமர் 4:25 இல் என்ன பார்க்கிறோம்?
He died to forgive us.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்.
But he was raised up for our justification.
நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார்.
See two things.
இரண்டு காரியங்கள்.
He was delivered up, put the cross.
அவர் சிலுவிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்.
For our sins.
நம்முடைய பாவங்களுக்காக.
To clear our debt.
நம்முடைய கடனை நீக்குவதற்காக.
And then he was raised up for something else.
இப்பொழுது வேறு ஒன்றிற்காக அவர் உயிரோடு எழுந்தார்.
Not forgiveness.
மன்னிப்புக்காக அல்ல.
For justification.
நீதிமானாக்கப்படுவதற்காக.
Listen again.
மீண்டுமாய் கவனியுங்கள்.
He died on the cross for the forgiveness of our sins.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் சிலுவிலே மரித்தார்.
And he was raised again.
மீண்டுமாய் உயிரோடு எழுந்தார்.
For what?
எதற்காக?
A our sins are already forgiven.
நம்முடைய பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது.
Since he was raised again for our justification.
அவர் நம் நீதிமானாக்கப்படுவதற்காக மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டார்.
Because he wants to justify us.
ஏனென்றால் அவர் நம்மை நீதிமானாக்க முடியாய் விரும்புகிறார்.
So that shows that justification is more than forgiveness.
ஆகவே நீதிமானாக்கப்படுதல் என்பது பாவ மன்னிப்பை காட்டிலும் பெரிதான ஒரு காரியம்.
What has God done for us?
தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒன்று,
cleared our debt.
நம்முடைய கடனை நீக்கி இருக்கிறார்.
How much?
எவ்வளவு?
100 crores.
100 கோடி ரூபாய்.
Now,
இப்பொழுது இரண்டாவது,
he has justified us.
அவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார்.
You know what that means?
அவருடைய பொருள் என்ன?
Here is this rich man to whom I owe 100 crores.
இங்கே ஒரு பணக்காரர் இருக்கிறார். அவருக்கு நான் 100 கோடி ரூபாயை கடனாக திருப்பி செலுத்த வேண்டும்.
Every time I see him I am afraid what he'll do to me.
ஒவ்வொரு முறை அந்த ஆள பார்த்தாலே பயமா இருக்கு. அவர் எனக்கு என்னடா செஞ்சிருவாரா?
Please, I'll try to pay my debt. Please don't send me to jail.
என்னை தயவு செய்து ஜெயில போட்றாதீங்க. நான் கண்டிப்பா எப்படியாச்சும் கொஞ்சமா கடனை திருப்பி செலுத்திறேன்.
And one day I see him coming to my house and I'm afraid. Today he'll send me to jail.
ஒரு நாள் வீட்டுக்கு அப்படியே வராரு. வந்த உடனே எனக்கு பயம் வந்துருது. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரோன்னு.
He says no.
இல்லை என்று சொல்றாரு.
I've come to tear up this certificate of debt.
இந்த கடன் பத்திரத்தை நான் கிழிச்சு போட வந்திருக்கேன்னு சொல்றாரு.
I'm so happy.
நான் ரொம்ப சந்தோஷமானவனா இருக்கேன்.
I'm not afraid to meet him anymore.
இனிமேல் நான் அவனை பார்ப்பதற்கு எனக்கு பயமே இல்லை.
But he says that's not all.
அது மட்டுமல்ல என்று சொல்றாரு.
Here now I've finished with your past debt.
கடந்த கால கடனை நான் இப்பொழுது நான் மன்னித்து விட்டேன்.
Now here is a bank passbook. I have opened an account in your name.
இப்பொழுது உன்னுடைய பேர்ல பேங்க்ல ஒரு கணக்கு தொடங்கி இருக்கேன். அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன்.
And you say oh that I don't need all that. Your forgiveness itself is more than enough.
எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ங்க. நீங்க கடன் மன்னிச்சதே போதுங்க என்று சொல்றாய்.
He said maybe he has put 500 rupees minimum balance to open an account in my name. He is a good man.
அவர் நல்ல ஒரு மனிதன். என்னுடைய பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவதற்கு குறைந்தபட்ச பணமாக 500 ரூபாயை போட்டு ஒரு கணக்கு ஆரம்பித்து இருந்திருப்பார் என்று
நினைக்கிறேன். He opened the passbook.
ஆனால் நான் இப்ப இந்த புக்கை திறந்து பார்த்தா,
he has put 100 crores in my name.
இப்ப என் பேர்ல 100 கோடி ரூபாய் போட்டிருக்கிறார்.
That is justification.
இதுதான் நீதிமானாக்கப்படுதல்.
Not only your debt of 100 crores is forgiven.
பழைய 100 கோடி ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல,
that is forgiveness.
அது பாவ மன்னிப்பு.
Now he has put 100 crores extra in your name.
இப்பொழுது உங்களுடைய பெயர்ல பேங்க்ல 100 கோடி ரூபாயை போட்டுட்டார்.
Now my question is, இப்ப
என்னுடைய கேள்வி என்னவென்றால்,
why are you all looking so sad?
ஏன் இப்ப நீங்க எல்லாம் துக்கமா இருக்கீங்க?
You believe it or not?
நீங்க இத நம்புறீங்களா இல்லையா?
It's true.
நிஜமே.
What has he put to my account?
என்னுடைய கணக்கில் என்ன போட்டிருக்கிறார்?
The whole righteousness of Christ.
கிறிஸ்துவின் முழு நீதியையும் என்னுடைய அக்கவுண்ட்லே போட்டு விட்டார்.
My account.
என்னுடைய அக்கவுண்ட்லே.
You look at my account in heaven, you'll see righteousness of Christ is there.
இப்போ என்னுடைய அக்கவுண்ட் பேங்க்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் நீதி முழுசும் என் அக்கவுண்ட்ல இருக்கு.
That's why I am a very happy man.
ஆகவே தான் நான் சந்தோஷமுள்ள மனிதனா
இருக்கேன். I'm not a happy man because what I am doing for God. I'm a happy man because of what God has done for me.
நான் தேவனுக்கென்று என்ன செய்யலாம் என்பதனாலே சந்தோஷமுள்ளவனா இல்லை, தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதனாலே நான் சந்தோஷமுள்ளவனா இருக்கேன்.
We can use another example.
இன்னொரு விளக்கத்தை நான் உங்களுக்கு
சொல்றேன். Example of the body, left side and right side.
நான் வலப்பக்கம் இடப்பக்கம் உள்ள சரீரத்தினுடைய உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன்.
Another example which may be even better.
இன்னொரு விளக்கத்தை சொல்கிறேன். அது சற்று மேன்மையானதா இருக்கலாம்.
See, I remember the days when this building was being built.
இந்த கட்டடம் கட்டிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு.
I came here before this building was built.
இந்த கட்டடம் கட்டிறதுக்கு முன்பதாகவே நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன்.
And do you know that before this building was built,
இந்த கட்டடம் கட்டிறதுக்கு முன்னால,
I mean these brothers who are here and all know that.
இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு எல்லாம் அது தெரியும்.
They had to dig very deep into the ground to lay big strong pillars inside the ground.
இந்த மண்ணுக்குள்ளாக பெரிய குழியை நோண்டி அந்த ஆழத்திலிருந்து அவர்கள் தூணை கட்ட வேண்டியிருந்தது.
More than in other places.
மற்ற இடங்களிலே இருக்கிறதை காட்டிலும் அதிகமாக
they had to dig here.
இங்கே அவர்கள் ஆழமாய் நோண்ட வேண்டியிருந்தது.
So close to the river.
ஏன் அப்படினா இங்க பக்கத்துல ஆறு ஓடிட்டு இருக்கு. மண்ணு ஈஸியா அரிச்சிடும்.
They had to dig. Oh, this building is standing on deep pillars.
ஆகவே இந்த பார்க்கிற இந்த கட்டடமானது ஆழமாய் கட்டப்பட்டதான தூண்களிலே நிற்கிறது.
So they laid a foundation.
ஆகவே அவர் நல்ல ஒரு அஸ்திவாரத்தை போட்டாங்க.
Because they laid such a foundation,
அப்படிப்பட்ட நல்ல அஸ்திவாரத்தை போட்டபடியாலே,
and build and build and build, so many hundreds of people are sitting on top, it is not falling.
இன்னைக்கு நூறுக்கணக்கான மக்கள் மேலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அது கீழே விழாமல் இருக்கிறது.
Not because of that platform there.
நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அந்த பிளாட்ஃபார்ம் உறுதியா இருக்குன்றதனால கிடையாது.
No, because the foundation is very deep.
அங்க இருக்கக்கூடிய அந்த தூணானது ஆழமாய் போய் அஸ்திவாரத்தை போல கீழே
போயிருக்கு. All of you would fall down.
அந்த அஸ்திபாரமானது ஆழமாய் இல்லாத பட்சத்திலே நீங்க எல்லாருமே கீழே விழுந்து விடுவீர்கள்.
The strength of any building.
எந்த ஒரு கட்டடத்தின் வலிமையும் அது தன்னுடைய சுவரிலேயே அந்த வலிமை காணப்படுவதில்லை.
ஃபவுண்டேஷன்
அது அந்த அஸ்திவாரத்திலே தான் காணப்படுகிறது.
Jesus told that story in the story of the wise man and the foolish man.
இயேசு புத்தியுள்ளவன் புத்தியில்லாதவன் என்கிற கதையில் அதை சொல்லியிருக்கிறார்.
The foundation is the strength.
அந்த அஸ்திவாரம் தான் வலிமை.
So in every building there are two parts.
ஆகவே ஒவ்வொரு கட்டடத்திலேயும் இரண்டு பகுதிகள் இருக்கிறது.
Under the ground, over the ground.
பூமிக்கு உள்ளே பூமிக்கு மேலே.
Foundation and superstructure.
அஸ்திவாரம் மேலே இருக்கிற கட்டடம்.
The Christian life also there are two parts.
கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் இரண்டு பகுதிகள் உண்டு.
Foundation.
அஸ்திவாரம்.
What God has done for me.
தேவன் எனக்கென்று என்ன செய்தார் என்பதுதான் அந்த அஸ்திவாரம்.
Super structure, what I do for God.
மேலே இருக்கிற கட்டடம் நான் தேவனுக்கு என்ன செய்கிறேன்.
Now if you try to build the superstructure without a foundation,
அஸ்திவாரம் இல்லாமல் மேலே இருக்கிற கட்டடத்தை மட்டும் நீங்கள் கட்ட முயற்சித்தால்,
you will be like the foolish man.
நீங்கள் அந்த புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பீர்கள்.
Suddenly your Christian life collapses.
திடீரென்று கிறிஸ்தவ வாழ்க்கை நொறுங்கி போகிறது.
You fall into some terrible sin.
பெரிய பாவத்தில் விழுந்து விட்டீர்கள்.
Why?
ஏன்?
Because you did not have a good foundation.
ஏனென்றால் உங்களுக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம் இல்லை.
You kept on trying to build and build and build and build and 3 stories, 10 stories.
நீங்கள் தொடர்ந்து மேலேயே அஸ்திவாரம் இல்லாமல் கட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். 3 மாடி, 4 மாடி, 10 மாடி.
I'm going to do this for God.
நான் இதை தேவனுக்கு செய்ய போகிறேன்.
I'm going to do this for God.
இதை தேவனுக்கு செய்ய போகிறேன்.
One more story for God.
இன்னும் ஒரு மாடியை கட்ட போகிறேன்.
Some preacher, elder brother comes says we must build one more story for God.
இன்னொரு மூப்பர் வந்து சொல்கிறார் நாம் இன்னும் தேவனுக்கு இன்னொரு மாடியை கட்ட வேண்டும் என்று.
We are building and building and building and we don't understand what God has done for us.
இப்படி கட்டிக்கொண்டே போகறமே ஒழிய தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளாமல் இருக்கிறோம்.
One day the whole building collapses.
ஒரு நாளிலே முழு கட்டடமும் அப்படி நொறுங்கி போகிறது.
Sometimes see that picture in the paper, some big building they were constructing collapsed.
நீங்கள் சில சமயத்திலே செய்தித்தாளிலே பெரிய கட்டடம் கட்டிக்கொண்டிருப்பார்கள், திடீரென்று மாடி இழுந்து விழுந்தது என்று படம் போட்டிருக்கு.
Workers are all died.
அங்கு வேலை செய்தவர்கள் எல்லாருமே மரித்து விட்டார்கள் என்று செய்தி கேள்விப்படுகிறோம். ஏன்?
Not because the bricks were not strong.
அங்கே இருக்கக்கூடிய செங்கல்கள் எல்லாம் வலிமையானதா இல்லை என்றதனால அல்ல.
Foundation was weak.
அஸ்திபாரமானது.
And when
பலவீனமாயிருக்கு.
When your Christian life collapses, it is because the foundation is weak.
உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நொறுங்குகிறது, வீழ்ச்சி அடைகிறது என்று சொன்னால் உங்களுடைய அஸ்திபாரமானது உறுதி இல்லாது இருக்கிறது.
You have to understand what God has done for you.
உங்களுக்கென்று தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும்.
That has really helped me in my life to get a good foundation.
நல்ல அஸ்திவாரத்தை போடுவதற்கு இது எனக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறது.
ஒன்று, my 100 crore debt is forgiven.
என்னுடைய 100 கோடி ரூபாயான கடனானது மன்னிக்கப்பட்டு விட்டது.
That itself would have been a very good foundation.
அதுவே பெரிய ஒரு அஸ்திவாரம் தான்.
But there's still more.
இன்னும் அதிகமாக இருக்கிறது.
On top of that, God has put 100 crores into my bank account.
அதற்கு மேலாக தேவன் 100 கோடி ரூபாயை என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல போட்டிருக்கிறார்.
Practical terms, that means.
நடைமுறையில் சொல்லப்போனால்,
first of all my sins are forgiven, that is the 100 crore debt gone.
முதலாவதாக என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, அதுதான் 100 கோடி ரூபாய் கடன் நீக்கப்பட்டது அடையாளம்.
The perfect righteousness of Christ is covering me now.
இப்பொழுது கிறிஸ்துவின் அந்த பூர்ண நீதியானது என்னை மூடுகிறது.
And I stand before God,
நான் தேவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது,
with the righteousness of Jesus Christ.
கிறிஸ்துவின் நீதியினாலே தரிப்பிக்கப்பட்டு நான் நிற்கிறேன்.
You may have been born again yesterday.
நேற்றே தினம்தான் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கலாம்.
But you also stand before God with the righteousness of Jesus Christ.
ஆனால் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நீதியாலே தரிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
So answer me this question if you I want to find out whether you understood what I'm saying.
நீங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்குச்சா விளங்கலையான்னு தெரியல. ஒரு கேள்வி கேட்டு பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன்.
If you give me the correct answer then I'll know you understood what I said, otherwise I wasted my time here.
சரியான பதில நீங்க சொல்லிட்டீங்கனா நீங்க புரிஞ்சிட்டீங்கன்ற அர்த்தம், இல்லாட்டி என் நேரம் ஃபுல்லா வீணா போயிடுச்சுன்ற
அர்த்தம். I was converted 46 years ago.
46 ஆண்டுகள் முன்பாக நான் மனம் திரும்பினேன்.
And you are, let's say you were converted yesterday.
நீங்க நேற்றுக்கு தான் நீங்க மனம் திரும்பிக்கேன்னு வெச்சுக்கோ.
Who is more accepted before God today?
இப்போ இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக யார் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்?
You or me?
நானா நீங்களா?
Equal.
ரெண்டு பேருமா?
Equal.
சமமா?
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Then I have not wasted my time. You have understood. கண்டிப்பா
என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கவில்லை, நீங்கள் புரிந்துகொண்டீர்கள்.
You have understood what I said.
நான் சொன்னதை நீங்க புரிஞ்சிட்டீங்க.
That you are equal to me.
நீங்களும் நானும் சமம்.
Who said I am superior to you?
நான் உங்களை காட்டிலும் மேன்மையானவன் என்று யார் சொன்னது?
That was a devil.
அது பிசாசு.
You are equal to me.
நீங்கள் எனக்கு சமமானவர்கள்.
Will God listen to you or only to me?
தேவன் உங்க ஜெபத்தை கேட்பாரா இல்ல என் ஜெபத்தை மட்டும் தான் கேட்பாரா?
He'll listen to you also.
உங்களுடைய காரியத்தையும் கேட்பார்.
Supposing I have 3-4 children sitting around my table.
நான் மேஜையில உட்கார்ந்து இருக்கேன், மூணு நாலு பிள்ளைங்களும் உட்கார்ந்து இருக்காங்க.
One is 10 years old.
ஒரு பையனுக்கு 10 வயசு.
One is 1 year old.
இன்னொரு பையனுக்கு ஒரு வயசு.
They all want to talk to daddy at the same time.
அப்பாட்ட ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல பேசணும்னு விரும்பறாங்க.
Who will I tell? Keep quiet. Let me listen to the other one first.
முதல்ல நீ அமைதியா இருப்பா, நான் இவன பேசுறத கேட்கட்டும்னு சொல்லி நான் யாருக்கு முதல்ல சொல்லுவேன்? யார் பேச முதல்ல கேட்பேன்?
10 year old or 1 year old?
10 வயசு பையன் பேசுறத கேட்பானா, ஒரு வயசு பையன் பேசுறத கேட்பானா?
Really?
உண்மையாலவா?
So when you and I both want to talk to God, who is we going to listen to?
ஆகவே நீங்களும் நானும் தேவனிடத்தில் பேசும்பொழுது தேவன் யார் பேசுகிறதை முதலாவது கேட்பார்?
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Hallelujah.
Hallelujah.
I'll show you from scripture.
வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன்.
I always tell people, don't believe Brother Zach unless he can show it to you from scripture.
வேதத்திலிருந்து ஏதாவது ஒன்ன காமிச்சால ஒழிய நீங்க ஜாக் பிரதரை நம்ப வேண்டாம் சொல்லி அடிக்கடி நான் ஜனங்களுக்கு சொல்லுவேன்.
Don't believe any other preacher if he can't show it to you from scripture.
அதே போல எந்த பிரசங்க யாரும் வேத வசனத்திலிருந்து ஒன்ன காமிக்காட்டி நீங்க நம்பாதீங்க.
Okay, Hebrews chapter 8.
எபிரேயர் 8 அதிகாரம்.
He's talking about knowing God as a father.
தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வதை பற்றி சொல்லுது.
In the Old Testament they could not know God as a father.
பழைய உடன்படிக்கையிலே தேவனை பிதாவாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை.
The prophets had to go and tell people, know the Lord.
தீர்க்கதரிசிகள் தான் ஜனங்களிடத்திலே போய் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல
வேண்டியிருந்தார்.
ஆசாரியன் போய் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று
சொன்னார்.
இப்படி தான் தேவன் இருக்கிறார்.
And the people sit there just like this and listen and listen and listen.
அங்கே உட்கார்ந்து கொண்டு இதே போல கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்.
The big priest is standing up there and telling people know the Lord.
பெரிய ஆசாரியர் அங்கே இருந்து தேவனை அறிந்து கொள் அறிந்து கொள் என்று சொல்வார்.
Jesus has come.
இப்பொழுது இயேசு வந்து விட்டார்.
Now we are in the new covenant.
நாம் இப்பொழுது புது உடன்படிக்கையில் இருக்கிறோம்.
And it says all can know the Lord.
நாம் எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ள முடியும்.
So it says here Hebrews 8:11.
எபிரேயர் 8:11.
You know this is the new covenant mentioned verse 8 and 9.
8-9 வசனங்கள் புது உடன்படிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
We saw verse 10 yesterday.
நேற்றைய தினத்திலே 10வது வசனத்தை பார்த்தோம்.
Verse 11.
இப்பொழுது 11வது வசனத்தை பார்ப்போம்.
They will not have to teach like in the old covenant everyone is fellow citizen saying know the Lord.
ஒவ்வொருவரும் தன் அயலானுக்கு கர்த்தரை அறிந்து கொள் என்று தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டும்.
All will know me.
எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள்.
How many people will know me says the Lord?
எத்தனை பேர் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்?
All.
எல்லாரும்.
Then read the next part.
அடுத்த பகுதியை வாசிப்போம்.
From the least to the greatest.
சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும்.
In the world they say from the greatest to the least.
உலகத்துல சொல்லுவாங்க பெரியவன் இருந்து சின்ன வரைக்கும் சொல்லுவாங்க.
President first.
முதலாவது ஜனாதிபதி.
Then Prime Minister.
அடுத்து பிரதம மந்திரி.
Then Chief Minister.
அடுத்து முதல் மந்திரி.
Where does your turn come?
அப்படியே அந்த வரிசையில உங்க முறை எத்தனாவது வரும்?
Oh. I'll be somewhere way at the back after all so many big people.
ஓ வேற வரிசையில நிக்கும்போது நாங்க பின்னாடி நிப்பேன்.
But in heaven it is not like that.
ஆனால் பரலோகத்திலே அப்படி இல்ல.
What does it say first?
இங்க யார் முதல்ல நிப்பாங்களா?
Least.
சிறியவன்.
So president and all somewhere there.
பா ஜனாதிபதியலாம் பாத்தீனா அங்க பின்னாடி தான் நிப்பாங்க.
Who is the greatest in the kingdom of God?
தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான்?
Little child.
சிறு குழந்தை.
Right up in front.
அங்க முன்னாடி நிக்கும்.
That is God's way.
இதுதான் தேவனுடைய வழி.
That's what God has done for you.
இதை தான் தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்?
You are an insignificant, nobody knows you, living in some village which nobody knows even the name perhaps.
உங்களுடைய பெயரும் தெரியாது, உங்களுடைய கிராமத்தின் பெயர் கூட தெரியாமல் இருக்கலாம். அவ்வளவு யாருக்குமே தெரியாத ஆளா ஒரு மூலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
You don't have any address.
எனக்கு விலாசம் கூட இல்லை.
No postal zip code.
அங்க பின்கோ எங்க கிராமத்துக்கு பின்கோடு கிடையாது, எங்க ரோட்டுக்கு பேரும் கிடையாது, கதவுக்கு நம்பரும் கிடையாது.
But you are in front.
ஆனால் நீ முன்னாடி நிற்கிறாய்.
In God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே.
Wonderful.
அற்புதம்.
I praise God for such a message.
இப்படிப்பட்ட செய்திக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
That we can God wants all of us to know him as a father.
நாம் எல்லாருமே கர்த்தரை தகப்பன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
He loves you.
அவர்களை நேசிக்கிறார்.
Because he paid such a price for you.
ஏனென்றால் உங்களுக்காக எவ்வளவோ விலை கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார்.
It doesn't depend on your size or your beauty or any such thing.
அது உங்களுடைய அளவை பொறுத்தோ அழகை பொறுத்தோ அல்ல.
Supposing you got a big earthen pot inside your house.
உங்க வீட்ல ஒரு பெரிய மண்பானை இருக்குன்னு வெச்சுக்கோ.
You put water.
தண்ணி ஊத்துற பானை, மண்பானை.
And you got a small earring in one cupboard.
ஒரு ஷெல்ஃப்ல சின்ன கம்மல் வச்சிருக்கீங்க.
Golden earring.
பொன்னால செய்யப்பட்ட கம்மல்.
And you suddenly find the house is on fire.
திடீர் என்று வீடு நெருப்பு பிடிச்சிருச்சு.
Which of these two things are you going to take out first?
முதல்ல எந்த பொருளை போய் எடுக்க போறீங்க?
This big earthen pot.
பெரிய மண்பானையை தூக்கிட்டு வர போறீங்களா தண்ணியோட?
This small
earring which is
அலை சின்ன கம்மல போய் தூக்க போறீங்களா
which will you do
எதை தூக்க போறீங்க சொல்லுங்க
right
ஆம் சரி
that's what I'll do I don't have any earrings but if I had it that's what I'd do
எனக்கு கம்மல் கிடையாது கம்மல் இருந்தா நான் அதான் முத எடுப்பேன்
sure
ஆம் கண்டிப்பாக
not because of size
அளவின்படியா இல்ல
and if somebody comes outside and say why you took the small thing not the big thing
yen poi poi chinna kaariyatha poi eduthu vandirkinga periya porula thooyittu vandirukalam nu yaradha ketta
3000 rupees for this
na indha chinna kammalukaga 3000 rupees koduthu vaangana
that was only 10 rupees
andha manmana 10 rupees dhaan
I'm not bothered about that
adhe kodha enna kavala illai
so the angels asked god
agave doodargal devanai paathu kekkraanga
why you care for all these people
andavar yen ivargalukaga kavala karisane padugireen
they are so dark
avargal கருப்பா இருக்கிறாங்க
so ugly
பார்ப்பதுக்கு அழகு இல்ல
that man is bald
இன்னொரு ஆள் பார்த்தா சொட்டதலையா இருக்கிறார்
why you care for him
ஏன் அவர்களுக்காக நீங்கள் கருணை படுகிறீர்கள்
he says because I paid the blood of my son to buy him
இவனை விலைக்கு வாங்குவதற்காக என்னுடைய சொந்த மகனுடைய இரத்தத்தை நான் விலையாய் கொடுத்திருக்கிறேன்
ஆஹா that is why he is so precious to you
ஆகவே தான் அவன் இவ்வளவு விலையேற பெற்றவனா உமக்கு என்று தூதர்கள் சொல்கிறார்கள்
I thank God for that
அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்
God loves me
தேவன் நேசிக்கிறார்
not because I am good looking or anything like that
நான் அழகா இருக்கறனோ இல்லையோ அதை பொறுத்து அல்ல
but because he shed his blood to buy me
அவர் என்னை வாங்குவதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை
சிந்தினார் you know you do you know that that you are precious to God
நீ தேவனுக்கு விலையேற பெற்றவன் விலையேற பெற்றவள் என்று தெரியுமா
you don't have to have a degree
பட்டம் வாங்க வேண்டும் என்ற தேவையில்லை
no that is not important
அது முக்கியமல்ல
you may not have even finished school
ஸ்கூல் படிப்பு கூட முடிக்காமல் இருந்திருக்கலாம்
some of you may not even be able to read and write
உங்களில் ஒரு சிலர் எழுத படிக்க கூட தெரியாதவர்களா இருந்திருக்கலாம் இருக்கலாம்
but Jesus blood was shed to purchase you from sin
ஆனால் பாவத்திலிருந்து உன்னை விலை கொடுத்து வாங்குவதற்காக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்
so you are precious to God
ஆகவே நீ தேவனுக்கு விலையேற பெற்றவன்
I told you yesterday
நேற்று தினத்திலே சொன்னேன்
that you are nobody
நீ ஒன்றுமில்லை என்று
today I'm telling you you are somebody
இன்றைக்கு சொல்கிறேன் நீங்கள் விலையேற பெற்றவர்கள்
is this a contradiction
இது முரண்பாடானதா இருக்கிறதா
no
இல்லை
in your own eyes you must always be a nobody
உங்களுடைய சொந்த கண்களில் எப்பொழுதே நான் ஒன்றுமில்லை என்று தான் உணர வேண்டும்
but in god's eyes
ஆனால் தேவனுடைய கண்களிலே
you are very valuable
நீ மிகவும் விலையேற பெற்றவன்
you must always remember both these things
இந்த இரண்டு காரியங்களையும் நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்
in my eyes I am nobody
என்னுடைய கண்களிலே நான் ஒன்றுமில்லை
I am nobody today
இன்றைக்கும் கூட நான் ஒன்றுமில்லை என்று
உணர்கிறேன் I look at god
நான் தேவனை பார்க்கிறேன்
he is smiling at me
அவரை பார்த்து புன்முறுவல் பூக்கிறார்
Shall I tell you something?
ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா?
God never looks angrily at me.
தேவன் ஒருபோதும் என்னை கோபமாய் பார்க்கிறதில்லை.
And he doesn't look angrily at you.
உங்களையும் அவர் கோபமாய் பார்க்கிறதில்லை.
Have you seen these pictures of many idols?
அநேக விக்கிரங்கள் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்தலாம் பார்த்திருக்கீங்களா?
I see it particularly in when they are building a new house.
குறிப்பா புது வீடு கட்டும்போது முன்னாடி மாட்டிருவாங்க. திஷ்டி பரிகாரத்துக்காக
மாட்டிருவாங்க. The man tongue sticking out. This tongue sticking out
நாக்கலாம் புடிங்கிட்டு வெளிய வந்திருக்கிற மாதிரி கண்ணு புடிங்கிட்டு பயங்கரமா இருக்கும் உருவம்
I thank God my father is not like that
என்னுடைய தகப்பன் அப்படி இல்லை அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்
He loves me
அவர் என்னை நேசிக்கிறார்
He is so happy with me
அவர் என்னில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார்
You must remember that
இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்
Your father in heaven loves you
பரத்தில் இருக்கிற உங்கள் தகப்பன் உங்களை நேசிக்கிறார்
You say what about when I do something wrong
நான் தப்பு செஞ்சா எப்படி இருப்பார்
Won't he be angry with me?
நான் தப்பு செஞ்சா ஆண்டவர் மேல கோபமா இருக்க மாட்டாரா?
He said.
கோபமா இருக்க மாட்டாரா? துக்கப்படுவார்.
How did the father of the prodigal son feel when his son was far away?
அந்த கெட்ட குமாரன் தூரமாய் போய் விட்டானே. அப்பொழுது அவங்க அப்பா எப்படி
இருந்தார்? I don't think the father was angry.
அவங்க அப்பா கோபமா இல்ல அப்ப.
He was sad.
அவர் துக்கமா இருந்தார்.
I think many times at night the father must have wept on his pillow.
நிறைய நாள் இரவு படுக்கல தூங்க போகும்போதே அவங்க அப்பா அழுதுருப்பார் ஐயோ எங்க பையன் எங்க
போயிட்டானோ
நான் நல்ல மத்தியில படுத்து தூங்குறேனே நல்ல அழகான ரூம்ல என் பையன் எங்க இருக்கானோ தெரியலையே
He was not angry he was sad
அவர் கோபமா இல்ல துக்கப்படுறார்
When you go away from God
நீ தேவனை விட்டு தூர போகும் பொழுது
he is sad
அவர் துக்கப்படுகிறார்
When you do something wrong
நீ தவறு செய்யும் பொழுது
he is sad
அவர் துக்கப்படுகிறார்
When you hurt somebody
யாரையாவது நீ புண்படுத்தும் பொழுது
he is sad
அவர் துக்கப்படுகிறார்
When you fight with your wife
மனைவியோடு கூட சண்டை போடும் பொழுது
you think God is angry
தேவர் கோபப்படுகிறாரா
he is sad
அவர் துக்கப்படுகிறார்
These people are so foolish
ஐயோ இவ்வளவு புத்தியனமா சண்டை போடுறாங்களே
When you fight with your husband
புருஷனோடு கூட சண்டை போடும் பொழுது
he is sad
தேவர் துக்கப்படுகிறார்
When you create a problem in your church
சபையில ஒரு பிரச்சனையை நீ விளைவிக்கும் பொழுது
God is sad
தேவன் துக்கப்படுகிறார்
You know, we read in the Gospels about a man who was possessed with a legion of demons.
லேகியோன் என்ற பிசாசுகளினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
And it says he used to cut himself.
அவன் தன்னுடைய சரீரத்தையே அவன் அறுத்து கொள்வான்.
They didn't have blades those days.
அந்த நாட்களிலே அவங்களுக்கு எல்லாம் blade எல்லாம் இல்ல.
He must have found sharp stones. Cut.
கூர்மையான கல் எடுத்துக்கொண்டு அப்படியே கீறி கொள்வான் சரீரத்தை ரத்தம் வர்ற மாதிரி.
When you see a man like that.
அப்படி ஒரு மனுஷனை நீங்க பாக்கும்போது,
when Jesus saw that man.
இயேசு அந்த மனிதனை பார்த்தபொழுது,
tell me, do you think Jesus was angry or was he sad?
இயேசு அவனை பார்த்து கோபப்பட்டாரா அல்லது துக்கமா இருந்தாரா?
What about you? If you saw such a man, would you get angry with him or sad?
இயேசு சொல்றாரு, நீங்க அவனை பார்த்தீங்கனா நீங்க துக்கப்படுவீங்களா கோபப்படுவீங்களான்னு
சொல்லுங்க. Who's not wearing any clothes, just cutting himself day and night.
அவன் ஆடை அணியாமல் இரவும் பகலும் பார்த்தா கீறிட்டே இருக்கான், ரத்தம் வந்துட்டே இருக்கு.
You tell me.
நீங்க சொல்லுங்க.
Will you be angry with such a man or sad?
அப்படிப்பட்ட மனுஷனை பாக்கும்போது நீங்க துக்கப்படுவீங்களா கோபப்படுவீங்களா?
What about Jesus?
இயேசு எப்படி இருப்பார்?
He sad.
அவர் துக்கப்படுவார்.
Do you know when you get angry with your wife?
மனைவியின் மீது நீ கோபப்படும் பொழுது,
you are doing the same thing which that madman did.
அந்த புத்தி சுயாதீனம் இல்லாதவன் செய்த அதே காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், வெட்டுகிறீர்கள்.
You think you are cutting your wife.
மனைவியை தான் வெட்டுகிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்கிறீர்கள் உங்கள் வார்த்தையினாலே.
That's what you think.
நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்கள்.
Maybe you are doing it.
ஒருவேளை அதை செய்கிறீர்கள்.
But in God's eyes you are cutting yourself much more.
ஆனால் தேவனுடைய கண்களிலே நீங்கள் உங்களை நீங்களே கீறிக் கொள்கிறீர்கள்.
When you create problems in the church.
சபையிலே ஒரு பிரச்சனை உண்டாக்கும் பொழுது,
you are cutting yourself.
நீங்கள் உங்களையே நீங்களே வெட்டிக் கொள்கிறீர்கள்.
And God is seeing all these children of his.
தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிறார். என்னடா இவங்க தங்களை கீறி கொண்டே இருக்கிறார்கள், வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
God has got a hold of them.
அவர்கள் ஏதோ ஒரு பிசாசு பிடித்து விட்டது.
That is why they are doing such a foolish thing.
ஆகவே தான் இப்படி புத்தியனமான காரியங்களை செய்கிறார்கள்.
Otherwise why should they shout at the wife or husband?
இல்லாவிட்டால் ஏன் மனைவியை பார்த்து சத்தம் போட வேண்டும், புருஷனை பார்த்து சண்டை போட வேண்டும்?
That's not, they are not prompted by the Holy Spirit there.
அவர்கள் அங்கே பரிசுத்த ஆவியாலே ஏவப்பட்டு சண்டை போடுகிறார்களா?
One demon whispering in their ear.
பிசாசு காதிலே துணிக்கிறான்.
Come on.
அஞ்சு நிமிஷத்துக்கு தான் சமாதானம்.
The volcano is erupted again.
திரும்பமாய் வெடிவு எரிமலை வெடித்து விட்டது.
And again you go because this demon is whispering, don't sit down quietly.
உட்காரா, அமைதியா உட்காரா, ஏஞ்சி போய் கேளு கேளு சாத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கான்.
And then when that is finished,
அது முடிஞ்ச உடனே
next day,
அடுத்த நாள்,
the demon says now we have to do something new.
இப்பொழுது என்ன பண்ணி புதுசா உன செய்யணும்னு பிசாசு சொல்றான்.
Please go and create some problems for the elders in the church.
இப்பொழுது வீட்ல வேலை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு சபையில போய் மூப்பருக்கு சில பிரச்சனை உண்டு பண்ணுன்னு
சொல்றான். Say how shall I do that?
நான் எப்படி இதை செய்ய முடியும்?
Demon says I'll tell you, don't worry, just listen to me.
பிசாசு சொல்றான், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, எப்படி செய்யறது நான் நாசுக்கா நான் சொல்றேன்.
Go here and say this and go here and do that.
இங்க போய் நீ இதை சொல்லு, அங்க போய் நீ அதை சொல்லு.
Oh, okay, I'll go.
சரி சரி, நான் போறேன்.
Go and do here.
போய் உன்ன இங்க
செய்யு. Demon says that's not enough.
இது பத்தாது.
Now you go there also.
அங்கேயும் போ.
What foolish people we are.
நாம் எவ்வளவு புத்தீனமான மக்களாய் நாம் இருக்கிறோம்.
You know there are a lot of demons whispering in our ears.
நிறைய பிசாசுகள் நம்முடைய காதுகளிலே கிசுகிசுத்துக் கொண்டிருக்கின்றன.
I decided long ago I'm not going to listen to them.
நான் அவனுக்கு செவி கொடுக்க போவதே இல்லை என்று எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்மானித்து விட்டேன்.
You can't stop them from whispering in your ears.
உங்களுடைய காதுகளிலே கிசுகிசுப்பதை நிறுத்த முடியாது.
They even whispered in the ears of Jesus.
இயேசுவுடைய காதுகளிலே கூட வந்து அவன் கிசுகிசுத்தான்.
Turn the stones into bread.
இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றும் என்று சொன்னான்.
Get away.
அப்பாலே போ சாத்தானே சொல்லிட்டார்.
ஓகே, ஜம்ப் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி டெம்பிள்.
இந்த ஆலயத்தின் மேல இருந்து குதி.
நோ,
போய் விடு.
யூ வர்ஷிப் மீ, ஐ வில் கிவ் யூ ஆல் தி வேர்ல்ட்.
என்னை நீ ஆராதித்தாயானால் முழு உலகத்தையும் உனக்கு தருவேன்.
கெட் பிஹைண்ட் மீ சேன்.
அப்பாலே போ சாத்தானே சொல்லிட்டார்.
யூ டு தி சேம் திங்.
நீங்களும் அதையே செய்யுங்க.
இஃப் தே விஸ்பர்ட் இன் ஜீசஸ் இயர்ஸ், யூ திங்க் தே வான்ட் விஸ்பர் இன் யுவர் இயர்ஸ்?
இயேசுவுடைய காதுகளிலே அது முணுமுணுத்தது என்று சொன்னால் உங்களுடைய காதுகளிலே சாத்தான் முணுமுணுக்க மாட்டானா?
டோன்ட் லிசன் டு ஹிம்.
அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம்.
கெட் அவே சேட்டன், தட்ஸ் நாட் தி ஹோலி ஸ்பிரிட்.
இது பரிசுத்த ஆவியானவரோட சத்தம் அல்ல. அப்பாலே போ சாத்தானே என்று
சொல்லுங்கள். காட் இஸ் தி ஆத்தர் ஆஃப் பீஸ், தி பைபிள் சேஸ்.
வேதம் சொல்லுகிறது தேவனே சமாதானத்தின் காரணர், துவக்குகிறவர்.
லெட் மீ ஷோ யூ 1 கொரிந்தியன்ஸ் 14.
1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலே உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Verse 33.
33 வசனம்.
God never creates confusion but only peace in all the churches of the saints.
பரிசுத்தவான்களுடைய சபையில் எல்லாவற்றிலும். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 33 வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது.
All the churches in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சபைகளிலேயும் இந்த உலகம் முழுவதிலும் உள்ள சபைகளிலேயும்
God never causes confusion.
தேவன் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்ல.
If he whispers something into your ears, it'll be to bring peace.
தேவன் ஏதாவது உங்கள் காதுகளிலே பேசினார் என்று சொன்னால் அது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும்.
Who whispers to bring confusion?
குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு யார் உங்கள் காதுகளிலே முணுமுணுப்பது?
Devil.
அது பிசாசு.
Say, get behind me, Satan.
எனக்கு அப்பாலே போ பிசாசு என்று சொல்லுங்கள்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
God has done so much for us.
தேவன் நமக்கென்று எவ்வளவோ செய்திருக்கிறார்.
Taken away our 100 crore debt.
100 கோடி ரூபாய் கடனை நீக்கி இருக்கிறார்.
100 crores into our account.
100 கோடி ரூபாயை நம்முடைய கணக்கிலே போட்டிருக்கிறார்.
Become our father.
அவர் நம்முடைய தகப்பனாய் மாறி இருக்கிறார்.
We can even ask him to heal our diseases.
நம்முடைய வியாதிகளையும் குணமாக்க முடியாய் கேட்க முடியும்.
Yeah, I believe that.
நான் இதை நம்புகிறேன்.
I'm not saying that we have the answer to all healing in this earth.
இந்த பூமியில் நாம் கேட்கிற எல்லா ஜெபத்துக்கும் குணமாக்குதலை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்ல முடியாது.
But I believe when you are sick you must pray that Jesus will heal you.
ஆனால் நீங்கள் வியாதிப்படும் பொழுது இயேசு உங்களை சுகமாக்குவார் என்று நம்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
I've done that for so many years for myself and my children.
எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அநேக ஆண்டுகளாக அதை செய்திருக்கிறேன்.
Lord Jesus.
ஆண்டவரே இயேசுவே,
you don't want me to be sick.
நான் வியாதியாக இருக்க நீர் விரும்பவில்லை.
Heal me.
என்னை சுகமாக்கு ஆண்டவரே.
Lord, I want this body to live for you.
இந்த சரீரமானது உமக்கென்று வாழும்படியா நான் விரும்புகிறேன்.
I don't want health to live for myself.
எனக்கென்று வாழும்படியா எனக்கு ஆரோக்கியம் தேவையில்லை ஆண்டவரே.
That's why I want healing.
ஆகவே தான் எனக்கு சுகம் தேவை.
Do you want to use your body for Jesus?
நீங்கள் உங்களுடைய சரீரத்தை இயேசுவுக்கென்று பயன்படுத்த விரும்புகிறீர்களா?
Okay, I'll give you a verse.
ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1 Corinthians chapter 6.
1 கொரிந்தியர் 6 அதிகாரம்.
Wonderful verse.
அருமையான வசனம்.
I have claimed it many times in my life myself.
நானாகவே அநேக முறைகள் இந்த வசனத்தை வைத்து ஜெபித்திருக்கிறேன்.
That is why I can say it boldly today.
ஆகவே தான் இன்றைக்கு தைரியமாய் உங்களுக்கு சொல்ல முடிகிறது.
Verse 13.
13ஆம் வசனம்.
The body is last part. The body is not for immorality but for the Lord and then the Lord is for the body.
சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர்.
The Lord is for the body.
கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர்.
What a wonderful promise.
என்ன அருமையான வாக்குத்தத்தம்.
First of all.
முதலாவதாக.
The body must be for the Lord.
முதலாவது சரீரம் கர்த்தருக்குரியதா மாற வேண்டும்.
It's a wonderful promise.
இது அருமையான வாக்குத்தத்தம்.
I have claimed it many times.
அநேக முறைகள் இதை நான் வைத்து ஜெபித்திருக்கிறேன்.
My body head to foot is yours.
ஆண்டவரே என்னுடைய சரீரம் தலையிலிருந்து கால் வரை உம்முடையது.
My ears, my tongue, it's all for you.
என்னுடைய கண்கள் செவிகள் என்னுடைய வாய் எல்லாம் உம்முடையது.
I believe you are for my body also.
ஆண்டவரே நீரும் என் சரீரத்துக்கு உரியவர் என்று நான் நம்புகிறேன்.
Not only for my spirit.
என்னுடைய ஆவிக்கு மட்டுமல்ல.
For my body.
என் சரீரத்துக்கு உரியவர்.
The body is not for immorality.
என்னுடைய சரீரம் வேசித்தனத்துக்கு உரியதல்ல.
If I want to use it for immorality, I can't say the Lord is for my body.
என்னுடைய சரீரத்தை வேசித்தனத்துக்கு பயன்படுத்துவேன் என்று சொன்னால் கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர் என்று சொல்ல முடியாது.
The Lord is not, the body is not for gossiping.
இந்த சரீரமானது புறங்கூறுவதற்கு அல்ல.
You want to just go gossip 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 gossip. Don't ask the Lord to heal your body.
நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் புறங்கூறிக்கொண்டே இருக்க விரும்புகிறீர்களா? ஆண்டவரே என்னை சுகப்படுத்த வேண்டும் கேட்க வேண்டாம்.
The body is not for making money for myself.
இந்த சரீரமானது எனக்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக
அல்ல. All you want to do is make money 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 money. Don't say the Lord is for your body.
இப்பொழுதே பணம் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் சொன்னால் கர்த்தர் இந்த சரீரத்துக்கு உரியவர் என்று சொல்ல வேண்டாம்.
The body is not for immorality.
சரீரம் வேசித்தது.
The body is not for gossiping.
சரீரமானது புறங்கூறுவதற்காக
அல்ல. The body is not for shouting at other people.
இந்த சரீரமானது மற்றவர்களை பார்த்து சத்தம் போடுவதற்கல்ல.
Then the Lord is not for your body.
அப்படியானால் கர்த்தர் உங்கள் சரீரத்துக்கு உரியவர் அல்ல.
No.
இல்லவே இல்லை.
If you want the body for shouting at other people, go and ask the devil to help you.
மற்றவர்கள் இடத்திலே போய் சத்தம் போடுவதற்கு உங்கள் சரீரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிசாசு இடத்திலே போய் உதவி கேளுங்கள்.
The body is for the Lord.
இந்த சரீரமானது கர்த்தருக்குரியது.
The tongue is for the Lord.
நாவு கர்த்தருக்குரியது.
I want nothing in this body but for the Lord.
எனக்கென்று இந்த சரீரத்தில் ஒன்றும் வேண்டாம், இது கர்த்தருக்குரியதாக இருக்கட்டும்.
And I believe the Lord is for my body.
அப்படி என்றால் கர்த்தர் இந்த சரீரத்துக்குரியவர்.
You know, many of us have not claimed this healing promise from the Lord.
தேவனிடத்திலிருந்து இந்த குணமாக்குகிற வாக்குத்தத்தத்தை அநேகர் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை.
Because your body is not for the Lord.
ஏனென்றால் உங்கள் சரீரத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கவில்லை.
You're using your body for so many things for yourself.
நீங்கள் உங்களுக்காகவே உங்கள் சரீரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்.
You're so busy.
நீங்கள் எவ்வளவோ பிஸியாக இருக்கிறீர்கள்.
Busy with your work.
உங்களுடைய வேலை 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 என்ற வேலையிலேயே பிஸியாக இருக்கிறீர்கள்.
You don't even have time for your family.
உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க நேரம் இல்லை.
Or work and family.
அல்லது வேலையும் குடும்பமும் தான்.
Very little time for the Lord.
தேவனுக்கென்று கொஞ்சம் நேரமே கொடுக்கிறீர்கள்.
And then you're sick.
வியாதிப்படுகிறீர்கள்.
And the Lord says, why do you want me to heal your body?
உங்களுடைய சரீரத்தை நான் ஏன் சுகமாக்கணும் என்று கேட்கிறேன்.
Go and work like that.
நீ இப்படி போய் வேலை உலகத்துக்காக இப்படி வேலை செய்கிறாய்.
For yourself.
உனக்காக இப்படி வேலை
செய்கிறாய்.
பணத்துக்காக வேலை செய்கிறாய்.
Don't come to me for healing. Go to the devil.
குணத்துக்காக என்னதிலே வரவேண்டாம், பிசாசனத்திலே போய் என்று சொல்லிவிடுவார்.
That's why a lot of people never get healed and they will never get healed.
ஆகவே தான் அநேகர் சுகமாக்கப்படவில்லை, அவர்கள் சுகமாக்கப்படவும் மாட்டார்கள்.
But here is a promise from the Lord.
ஆனால் இங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது.
Body for the Lord.
கர்த்தர் சரீரம் கர்த்தருக்குரியது.
The Lord for the body.
கர்த்தரும் சரீரத்துக்குரியவர்.
Claim it.
சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
Many times I have taken that promise and gone to the Lord when I'm sick.
நான் வியாதிப்படும் பொழுது அநேக சமயங்களிலே இந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபித்திருக்கிறேன்.
Lord, it is not for immorality.
இந்த சரீரம்
வேசித்தனமுள்ளதல்ல.
நான் ஆரோக்கியமாய் வளர்கிறேன்.
I believe that the Lord can do that for you.
ஆண்டவர் உங்களுக்கு என்ற மேல் செய்வார் என்று நம்புகிறேன்.
Just go to the Lord and surrender your whole body to him.
தேவனிடத்திலே போய் முழு சரீரத்தையும் அவருக்கென்று ஒப்புக்கொடுங்கள்.
There are many many things like this the Lord has done for us.
தேவன் நமக்கென்று செய்திருக்கிற இப்படிப்பட்ட பல பல காரியங்கள் இருக்கிறது.
Look at the wonderful brothers and sisters he's given you.
தேவன் உங்களுக்கு என்ற கொடுத்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை பாருங்கள்.
Have you learned to thank God for them?
இதற்காக அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கிறீர்களா?
Find fault with so many things in them.
அல்லது அவர்களிலே ஏகப்பட்ட குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
Go and sit in some other denomination for 6 months you'll come running back here only.
வேற ஒரு சபையிலே போய் 6 மாசம் உட்காருங்க, உட்கார்ந்து பாருங்க, ஓடி வந்துருவீங்க இங்க.
Yeah, it's like people who criticize, oh, mummy, the food is so bad here, food is so bad here.
Enna amma saapadu mosama irukku, saapadu ivlo mosama irukku, nallave illa nu solli
mummy says you go and stay in a hostel for 6 months.
6 maasam hostel ku poi paarpa theriyum unakku.
Mummy,
amma,
please let me come home.
Veetla irundhe poramma, veetla enak anga saapadu pudikala.
Your food is the best.
Unga saapadu dhaan nalla saapadu.
That's how it is.
Ipdi dhaan irukkiradhu kaariyam.
We sit at home, we complain about so many things.
Veetla ukkandhu saapadu saapidumbodhu idu nalla illa nu pala kaariyangalai kurithu kurai solugireenga.
Complain about this in the church and that in the church. I say go and sit in some other church 6 months and come and tell me how it is.
Sabaiyila idu sariyilla adu sariyilla moopara sariyilla nu solla neenga solreenga. Vera oru sabaiyila ukkandhu vittu pirugu vaarungal.
Learn to thank God for one another.
ஒருவருக்காக ஒருவர் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள்.
Children, learn to thank God for your parents.
சிறு பிள்ளைகளே உங்கள் அப்பா அம்மாவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
Learn to thank God for the fact we can have a conference like this.
இதுபோல ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம் நமக்கு வைக்க முடிகிறது, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
God has given us such a rich word from heaven.
பரத்திலிருந்து தேவன் நல்ல ஐசுவரியமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்.
And a million other things we can thank God.
இப்படி லட்சக்கணக்கான காரியங்களை தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Think of many wonderful things God has done for you.
தேவன் உங்களுக்கென்று செய்த अनेक காரியங்களை எண்ணி பாருங்கள்.
Will you say from today will you say,
இன்றிலிருந்து நீங்கள் சொல்வீர்களா,
Lord, my life has changed.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாறி விட்டது.
I will never be the same again from today.
இன்றிலிருந்து ஆண்டவரே, நான் இருப்பது போல இருக்க மாட்டேன்.
My body is for you.
என்னுடைய சரீரம் உமக்கு சொந்தம்.
It is not for any other purpose.
வேறு எந்த நோக்கத்துக்கும் சொந்தம் அல்ல.
Only for you.
இந்த சரீரம் முழுதும் உமக்கே சொந்தம்.
And I thank God that the Lord is for my body.
தேவன் இந்த சரீரத்துக்கு உரியவர். ஆகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
If you have a sickness, ask the Lord to heal you right now.
இப்பொழுதே உங்களுக்கு வியாதி இருக்குமேயானால் தேவனே என்னை சுகப்படுத்தும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள்.
Say, Lord, my body is for you.
ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உமக்குரியது.
I believe you are for my body.
நீர் எனக்கு உரியவர் என்று நான் என் சரீரத்துக்கு உரியவர். ஆண்டவரே,
touch me, Lord.
ஆண்டவரே, என்னை தொடும்.
Lord Jesus.
ஆண்டவரே இயேசுவே,
fill me with the Holy Spirit.
உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும்.
Fill me with the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பும்.
God wants to give you the power of his Holy Spirit.
தேவன் பரிசுத்தாவின் வல்லமையை உங்களுக்கு தர விரும்புகிறார்.
It's another wonderful gift.
இது இன்னொரு வல்லமையான ஈவு.
Fill you.
உங்களை நிரப்ப போகிறார்.
Strengthen you.
உங்களை பலப்படுத்துகிறார்.
Ask him.
கேளுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள்.
He will give you the power of his Holy
Spirit. அவர் உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை தருவார்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Do a wonderful miraculous work in many lives here this morning.
ஆண்டவரே, இந்த காலையிலே கர்த்தாவே, இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதமான கிரியை செய்வீராக.
Let your name be glorified all across Tamil Nadu.
ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே,
in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.